வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சேதம் வராதே மனமே, சேதம் வராதே மனமே.
நேயர்களே, வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும் கீர்த்தனை பாடல்கள் அடங்கிய MP3 CD தயாராக உள்ளது. உங்களுக்கு தேவையானால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர்ல் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 9442252627.
இயேசுநாதா வாழ்த்துகிறேன் காலையிலே. பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் எஸ்தரின் புத்தகத்தை சிந்திக்க துவங்கினோம். முதல் 6 வசனங்களை சிந்தித்தோம். பெர்சியா தேசத்து அரசனான அகாஸ்வேர் ஜெராக்சஸ் ஆட்சிக்கு வந்த 3வது ஆண்டிலே தன்னுடைய செல்வ செழிப்பை அனைத்து நாடுகளின் மக்களும் தலைவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக 180 நாட்கள் பெரிய விழா நடத்தினான். 181வது நாளிலே சூசான் அரண்மனையில் வந்திருந்த பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமல்ல சமஸ்த ஜனங்களுக்கும் தொடர்ந்து 7 நாட்கள் விருந்து செய்தான். அரண்மனை எங்கிலேயும் செல்வ செழிப்பும் ஆடம்பரமும் காணப்பட்டது. எஸ்தர் 3வது அதிகாரம் 7வது வசனம், பொன்னால் செய்யப்பட்ட நானாவித பாத்திரங்களிலே பானம் கொடுக்கப்பட்டது. முதல் தரமான திராட்சரசம் ராஜஸ்ததிக்கு ஏற்க பரிபூரணமாய் பரிமாறப்பட்டது. கவனித்தீர்களா, இந்த முழு விருந்துமே தேவனற்ற முறையிலே நடைபெற்றது. விருந்தின் முடிவிலேயும் முதல் தரமான திராட்சரசம் பரிமாறப்பட்டது. எஸ்தர் 3வது அதிகாரம் 8வது வசனம், அவரவருடைய மனதின்படியே செய்யலாம் என்று ராஜா தன் அரண்மனையின் பெரிய மனுஷருக்கெல்லாம் கட்டளையிட்டிருந்தபடியினால் முறைப்படி பானம் பண்ணினார்கள். ஒருவனும் பலவந்தம் பண்ணவில்லை. இங்கே ஒரு வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். அவர்கள் முறைப்படி பானம் பண்ணினார்கள், ஒருவனும் பலவந்தம் பண்ணவில்லை. தேவனற்ற மனிதரான அந்த அரசனும் தன்னை குடிக்கு அடிமையாக விற்று போட்டிருந்தான். ஆனால் வந்த எல்லாரும் கட்டாயம் குடிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்படவில்லை. இன்றைக்கு மனிதன் நாகரிகத்திலே வளர்ந்திருக்கிறான் என்று சொன்னாலும் பல சூழல்களிலே மற்றவர்களைப் போல குடிக்கிறவர்களாக இருந்தால்தான் அந்த கூட்டத்திலே அவன் இருக்க முடியும். தொழிலதிபர்கள் சிலர் சொல்லும் காரியம் என்னவென்றால், தொழில் சம்பந்தமாக பலரை சந்தித்து பேசும் பொழுதும் குடிக்காவிட்டால் மற்றவர்கள் என்னை மதிக்கிறதில்லை என்கிறார்கள். ஒரு பெரிய கம்பெனியிலே வேலை செய்த ஒருவர் கம்பெனி தொடர்பான ஒரு கூட்டத்திற்கு சென்று வந்தார். அடுத்த நாள் தொழிலதிபர் அவரை அழைத்து பேசியபொழுது மற்றவர்களைப் போல குடிக்கவில்லையாமே என்று தாறுமாறாக அவனை திட்டினார். கவனித்தீர்களா, இந்த தொழிலதிபர் முக்கியமான பொறுப்பிலே இருக்கிறவர்களும் குடிக்க வேண்டும் என்று எண்ணுகிறான். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், அகாஸ்வேரு ராஜாவின் காலத்திலே யாரும் கட்டாயப்படுத்தப்படவில்லை. ஆனால் நாகரிகத்திலே வளர்ந்து விட்டோம் என்று சொல்கிற மனிதர்கள் இந்த காலகட்டங்களிலே குடிக்கும்படியாய் மற்றவர்களை கட்டாயப்படுத்துகிறார்கள். எத்தனை பரிதாபமான ஒரு நிலைமை இல்லையா? எஸ்தர் 3வது அதிகாரம் 9வது வசனம், ராஜஸ்திரியாகிய வஸ்தியும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் அரண்மனையிலே ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து செய்தாள். பெண்கள் பகுதியிலே வஸ்தி ஒரு விருந்து செய்தாள். அரண்மனைக்கு விருந்துக்கு வந்த ஆண்கள் தங்கள் மனைவிமாரை அழைத்து வந்தார்கள். அந்நாட்களிலே ஒன்று போல எல்லாரும் இணைந்து விருந்திலே கலந்து கொள்கிறதில்லை. அவர்கள் கலாச்சாரப்படி ஆண்களும் பெண்களும் இணையாக உட்கார்ந்து விருந்து அருந்துகிறதில்லை. பெண்களுக்கு வேறொரு இடத்திலே விருந்து நடைபெற்றது. ஆண்கள் விருந்திலே கலந்து கொள்ளும்பொழுது அது அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. ஆண்கள் பெண்களோடு இருக்கும்பொழுது அவர்கள் வியாபாரங்களை குறித்து பேசுகிறதில்லை. இங்கே ஜெராக்சஸ் என்ற ஆகாஸ்வேரு ராஜா யுத்தத்தை விலைவீசிக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லலாம். எனவே அந்த நேரத்திலே வஸ்தி பெண்களுக்கு விருந்து கொடுக்கிறாள். எஸ்தர் 3வது அதிகாரம் 10வது வசனம், 7வது நாளிலே ராஜா திராட்சரசத்தினால் களிப்பாயிருக்கும்போது மகா ரூபவதியாயிருந்த ராஜஸ்திரியாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜ கிரீடம் தரிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்றேன். இந்த வசனம் மிக தெளிவாக சொல்கிறது, ராஜா நன்றாக குடித்திருக்கிறான். தன்னுடைய நிதானத்தை இழந்த ஒரு நிலைமையிலே இருக்கிறான். அந்த விருந்துகளிலே நீங்கள் கட்டாயம் குடிக்க வேண்டும் என்பது அல்ல, ஆனால் குடிக்க விரும்பினால் குடிக்கலாம். ஆனால் ராஜா நிதானத்திலே இல்லை. 7வது நாள் மிக அதிகமான போதையிலே இருக்கிறான். இந்த இடத்திலே அந்த அரசனை குறித்து நமக்கு கேள்விக்குறி எழும்புகிறதில்லை. எந்த ஒரு அரசு பொறுப்பிலே அதிகாரத்திலே இருக்கிறவர்கள் குடிக்கலாம். பொறுப்பிலே இருக்கிறவர்கள் அதிகாரிகள் குடிக்க அடிமையாகும் பொழுது தேசம் பாழாய் போய்விடும். இப்பொழுது இங்கே அரசன் குடி போதையிலே இருக்கிறான். நிதானமாக இருக்கும்பொழுது ஒரு காலம் செய்யாத ஒரு காரியத்தை செய்ய துணிகிறான். ராஜஸ்திரியாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று எண்ணியவனாக அவளை அழைத்து வர கட்டளை கொடுத்தான். எஸ்தர் 3வது அதிகாரம் 11வது வசனம், ராஜாவாகிய அகாஸ்வேருவின் சமூகத்தில் சேவிக்கிற மெகுமான், பிஸ்தா, அற்போனா, பிக்தா, அபக்தா, சேதார், கர்காஸ் எனும் 7 பிரதானிகளுக்கும் கட்டளையிட்டான். ராஜா தனது செல்வ செழிப்பை மக்களுக்கு காட்டினான். தனது மனதிலே இருக்கிற யுத்தத்தை தன்னால் செய்ய முடியும் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு இருந்தது. இப்பொழுது குடிபோதையிலே எது எதற்கு எப்பொழுது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று இருந்த ஒழுங்கை மீறி செயல்படுகிறான். பார்க்க அழகாக இருந்த வசதியை எல்லாருக்கும் காட்ட விரும்புகிறான். அவன் குடிக்காமல் இருந்திருப்பான் என்றால் நிச்சயமாய் இதை செய்திருக்க மாட்டான். இது நல்ல ஒரு மனிதனுக்கு அழகான செயல் அல்ல. இது கொடூரமான ஒரு செயல். தன்னை சுற்றி இருந்த எல்லாரும் தன் மனைவியை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறான். அவனுடைய செல்வ செழிப்பை காட்ட விரும்பினான். அவளுக்கு அவன் கொடுத்திருந்த கிரீடத்தின் அழகை பார்க்க விரும்பினான். எஸ்தர் முதலாம் அதிகாரம் 12 வசனம். ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பிய கட்டளைக்கு ராஜஸ்திரீயாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றாள். அப்பொழுது ராஜா கடும் கோபமடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டான். ராஜா என்ன சொல்லியிருப்பான்? உங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமான காரியத்தை நான் காட்ட விரும்புகிறேன். என்னுடைய ராணியை நீங்கள் பார்க்க விரும்புகிறேன். தன்னுடைய தலையிலே கிரீடத்தோடு கூட உங்கள் முன்னாலே அவள் வந்து நிற்கப் போகிறாள். அவள் மிக அழகானவள் என்று கூறியிருப்பான். சில நிமிடங்களுக்குள்ளாக அரண்மனையில் வேலை செய்த சிலர் வந்து அவன் காதுக்குள்ளே அவள் வரமாட்டேன் என்று சொல்கிறான் என்று கூறினார்கள். அந்நாட்களிலே பெண்களுக்கு எந்த அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை என்று சொல்ல முடியாது. கவனித்தீர்களா? வஸ்தி அரசனுடைய கட்டளைக்கும் கீழ்ப்படிய மாட்டேன் என்று கூறினாள். ராஜா ஒருவேளை எழும்பி, பிரியமானவர்களே, நாம் அந்த நிகழ்ச்சியை மாற்றிக்கொள்வோம், ராணி இன்றைக்கு அந்த நிகழ்ச்சிக்கு வரவில்லை, எதிர்பார்த்திருந்த கவர்ச்சிகரமான காட்சி இல்லை என்று அறிவிக்கிறான். இதற்குள்ளாக கூட்டத்தில் இருந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் குறைந்த சத்தத்திலே, இவன் என்ன ராணியை கூட கட்டளையிட முடியாத ஒரு ராஜாவா இருக்கிறான் என்று பேச ஆரம்பித்திருப்பார்கள். இந்த குறிப்பிட்ட சூழலிலே கூட்டத்தின் முன்னாலே வரமாட்டேன் என்று வஸ்தி சொன்னது நியாயப்படுத்தப்படக்கூடிய ஒரு காரியமாயிருந்தாலும் ராஜாவின் அந்த அழைப்பை குறித்து அவள் சற்றே சிந்தித்திருக்க வேண்டும். தான் வெளிப்படையாக வர முடியாது என்று சொல்வதனாலே தன் கணவனுடைய நிலைமைக்கே இழுக்கு என்பதை சிந்திக்கவில்லை. அரசனுடைய அழைப்பை ஏற்று அவள் அங்கே சென்றிருக்க வேண்டும். அவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இதை குறித்து நான் வாக்குவாதம் செய்ய விரும்பவில்லை. சிலர் அவள் செய்தது சரி என்று சொல்வார்கள், சிலர் அவள் செய்தது தவறு என்று சொல்வார்கள். தொடர்ந்து அங்கே என்ன நடக்கிறது பார்ப்போம். எஸ்தர் முதலாம் அதிகாரம் 13-15 வசனம் வரை. அச்சமயத்தில் ராஜ சமூகத்தை தரிசிக்கிறவர்களும் ராஜ்யத்தின் முதல் ஆசனங்களில் உட்கார்கிறவர்களுமான கர்ஷேனா, சேதார், அத்மாதா, தர்ஷீஸ், மேரேஸ், மர்சேனா, மெகுகான் என்னும் பெர்சியர் மேதியருடைய 7 பிரபுக்களும் அவன் சமீபத்தில் இருந்தார்கள். ராஜா நியாயப்பிரமாணத்தையும் ராஜ நீதியையும் அறிந்தவர்களிடத்தில் பேசுவது தனக்கு வழக்கமானபடியால் காலாகால வர்த்தமானங்களை அறிந்த பண்டிதர்களை நோக்கி, ராஜாவாகிய அகாஸ்வேறு பிரதானிகள் மூலமாய் சொல்லி அனுப்பின கட்டளையின்படி ராஜஸ்திரீயாகிய வஸ்தி செய்யாமற் போனது நிமித்தம் தேச சட்டத்தின்படி அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டான். இங்கே ஒரு அவசர அரசாங்க கூட்டம் நடைபெறுகிறது. இங்கே நவாசித்த பெயர்களை கொண்டவர்கள் இளவரசர்களும் தேசத்தின் பிரதானிகளுமாயிருக்கிறார்கள். ஒருவேளை இந்நாட்களிலே பொது இடங்களிலே ஒரு மனைவி கீழ்ப்படியவில்லை என்றாலும் இது மிக பெரிய காரியமாக கருதப்படுகிறதில்லை. ஆனால் அந்நாட்களிலே இது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாயிற்று. ராஜாவுடைய கட்டளையை ராணியே மதிக்கவில்லை. எனவே இந்த பிரச்சினைக்காக அரசவை கூடி தீர்மானம் எடுக்க வேண்டும். ஏற்கனவே ஒரு யுத்தத்திற்காக அவர்கள் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அரசன் கேட்ட காரியத்தை அவன் மனைவியே செய்யவில்லை. அவளுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஏற்கனவே இதை குறித்த எந்த சட்டமும் திட்டமும் இல்லாதபடினாலே அதை குறித்த ஒரு தீர்மானம் எடுக்கப்பட வேண்டியதாய் இருந்தது. எஸ்தர் முதலாம் அதிகாரம் 16 வசனம். அப்பொழுது மெமுகான் ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் முன்னே பிரதித்திரமாக ராஜஸ்திரீயாகிய வஸ்தி ராஜாவுக்கு மாத்திரமல்ல ராஜாவாகிய அகாஸ்வேர்வினுடைய சகல நாடுகளிலும் உள்ள சகல பிரபுக்களுக்கும் சகல ஜனங்களுக்கும் கூட அநியாயம் செய்தாள். முற்காலங்களிலே பெண்கள் ஆண்களுக்கு பூரணமாக கீழ்ப்படிந்திருந்தார்கள் என்ற உண்மையை நாம் அறிந்திருக்கிறோம். பல வகைகளிலே அது உண்மைதான். ஆனால் வஸ்தி மிக சுதந்திரமான ஒரு பெண்ணாய் இருந்தாள். ராஜாவுடைய கட்டளைக்கு அவளை கீழ்ப்படிய பண்ணக்கூடிய எந்த ஒரு அரச கட்டளையும் இல்லை. எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பயன்படுத்தப்படும்படியான ஒரு தீர்க்கமான உறுதியான கட்டளையை இந்த அரசவை எடுக்கப் போகிறது. இப்பொழுது மெமுகான் என்ற ஒரு மனிதன் பேச ஆரம்பிக்கிறான். இவனுக்கு இருந்த பயம் என்ன? வஸ்தி செய்த செயலை குறித்து தேசத்து பெண்கள் கேள்விப்படுவார்கள் என்றால் தாங்களும் கணவனுக்கு கீழ்ப்படிய தேவையில்லை என்று எண்ணுவார்களே என்று பயப்படுகிறான். என்னுடைய உள்ளத்திலே இருந்த எண்ணம் என்ன? ராணி இதற்காக தண்டிக்கப்படாமல் வீட்டிற்கு போக அவனுக்கு மனதில்லை. தன்னுடைய வீட்டிலேயும் இவன் அதிகமாக தலைமைத்துவம் எடுக்க முடியாத ஒருவனாய் இருந்திருக்க வேண்டும். அவனுடைய மனைவியே பல தீர்மானங்களை செய்திருப்பாள். எனவேதான் இந்த அரசவையிலே அவன் துணிந்து அதை குறித்து பேசுகிறான். பல ஆண்கள் தாங்கள் வேலை செய்கிற இடத்திலே பேசுவதற்கு எந்த வாய்ப்பும் இருக்காது. தங்களுக்கு மேல் அதிகாரியின் கட்டளையை கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிறதுதான் அவருடைய வாழ்க்கையாக இருக்கலாம். அவர்கள் வீட்டிற்கு புறப்பட்டு போவார்கள் என்றால் அங்கேயும் அவருடைய மனைவிகள் இவருடைய எந்த ஆலோசனையையும் கேட்காமல் இருப்பவர்களாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஆண்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே மிக உற்சாகமாய் பேசுவார்கள். இப்படிப்பட்ட சிலர் சபை ஆளுகை குழுக்களிலேயும் சிறப்பாக பேசுவார்கள். ஆனால் திருச்சபையின் வளர்ச்சிக்காக, திருச்சபையின் நலனுக்காக எதையுமே அவர்கள் பேசுகிறதில்லை. பயனற்ற பல ஆலோசனைகளை அவர்கள் கூறுவார்கள். மெமுகான் சொல்வதை தொடர்ந்து கேளுங்கள். வசனங்கள் 17-18. ராஜாவாகிய அகாஸ்வேரு ராஜஸ்திரீயாகிய வஸ்தியை தனக்கு முன்பாக அழைத்து வர சொன்னபோது அவள் வரமாட்டோம் என்கிற செய்தி எல்லா ஸ்திரீகளுக்கும் பிரசித்தமானால் அவர்களும் தங்கள் புருஷரை தங்கள் பார்வையில் அற்பமாய் எண்ணுவார்கள். இன்றைய தினமே பெர்சியாவிலும் மேதியாவிலும் உள்ள பிரபுக்களின் ஸ்திரீகள் ராஜஸ்திரியின் செய்தியை கேட்கும்போது ராஜாவின் பிரபுக்களுக்கெல்லாம் அப்படியே சொல்லுவார்கள். மிகுந்த அசட்டையும் எரிச்சலும் விளையும். மெமுகான் தன் சொந்த மனைவியை குறித்து சிந்தித்திருப்பான். இதை அவள் கேள்விப்பட்டால் தனக்கும் கீழ்ப்படிய மாட்டாளே, எனவே இதை குறித்த தெளிவான தீர்மானம் எடுக்காமல் வீட்டிற்கு செல்லக்கூடாது என்று எண்ணிக்கொண்டான். கோழையான ஒரு கணவனை குறித்து வேடிக்கையான ஒரு கதை உண்டு. ஒரு நாள் ஒரு மனிதன் தன்னுடைய அலுவலகத்திலே போய் மிக பெருமையோடு கூட, நேற்று என்னுடைய மனைவி என் முன்னாலே மண்டியிட்டு விட்டாள் என்று கூறினான். சூழ்நிலையை சற்று யூகம் செய்த அவனுடைய நண்பன் ஒருவன், சரி என்ன சூழ்நிலையிலே அவள் அப்படி நின்று உன்னிடத்திலே எதைத்தான் சொன்னாள் என்று கேட்டான். தன்னுடைய மனைவி தன் முன் மண்டியிட்டாள் என்பதை குறித்து பெருமைப்பட்ட மனிதன் சற்று தயக்கத்தோடு, அவள் மண்டியிட்டிருந்தாள், அப்பொழுது கட்டிலுக்கு கீழே எட்டி பார்த்து, ஏய் கோழை, கட்டில் கடியிலிருந்து முதலாவது வெளியே வாரும் என்று சொன்னாள் என்றானாம். இங்கே மெமுகானும் திட்டவட்டமான ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும், அப்பொழுதுதான் மற்ற குடும்பங்கள் காக்கப்படும் என்கிறான். எஸ்தர் முதலாம் அதிகாரம் 19 வசனம், ராஜாவுக்கு சம்மதியாயிருந்தால் வஸ்தி இனி ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு முன்பாக வரக்கூடாது என்றும், அவளுடைய ராஜ மேன்மையை அவளை பார்க்கிலும் உத்தமையாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்றும், அவரால் ஒரு ராஜ கட்டளை பிறந்து அது மீறப்படாதபடிக்கு பெர்சியாவுக்கும் மேதியாவுக்கும் உரிய தேச சட்டத்திலும் எழுதப்பட வேண்டும். அருமையானவர்களே, இந்த மேதிய பெர்சிய அரசவையானது தேவனை அறியாத ஒரு அரசவை. தேவனை அறியாத எந்த ஒரு அரசாங்கமும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலே ஒரு கட்டளையை உருவாக்க முடியாது. இது புதிய ஒரு சட்டம், ஆனால் மேதிய பெர்சியர்களின் சட்டம். எஸ்தர் முதலாம் அதிகாரம் 20-22 வரை கவனியுங்கள். இப்படி ராஜா தீர்த்த காரியம் தனது விஸ்தீரமான ராஜ்யம் எங்கும் கேட்கப்படும் போது பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமல்ல எல்லா ஸ்திரீகளும் தங்கள் புருஷரை கனம் பண்ணுவார்கள் என்றான். இந்த வார்த்தை ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் நலமாய் தோன்றினதினால் ராஜா மெமுகானுடைய வார்த்தையின்படியே செய்து எந்த புருஷனும் தன் வீட்டுக்கு தானே அதிகாரியாய் இருக்க வேண்டும் என்றும், இதை அந்தந்த ஜனங்களுடைய பாஷையிலே பிரசித்தம் பண்ண வேண்டும் என்றும், அந்தந்த நாட்டில் வழங்குகிற அச்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசுகிற பாஷையிலும் ராஜாவின் சகல நாடுகளுக்கும் கட்டளை எழுதி அனுப்பினான். இப்பொழுது அரசி தள்ளி வைக்கப்பட்டு விட்டாள். அவள் அரசனுக்கு கீழ்ப்படிய மறுத்தபடினாலே இந்த நிலைமை ஏற்பட்டது. தேசமெங்கும் அதை குறித்த ஒரு கட்டளையும் பிறந்தது. ஒவ்வொரு மனைவியும் தன்னுடைய கணவனை கனம் பண்ண வேண்டும், கணவனே குடும்பத்தின் அதிகாரி என்றும் அறிவிப்பு கொடுக்க தீர்மானிக்கப்பட்டது. இந்த மேதிய பெர்சிய ராஜ்யத்திலே இதற்கு முன் இப்படிப்பட்ட ஒரு குடும்ப சூழல் இல்லை. இப்பொழுது அது சட்டமாகிறது. இது மாற்றப்பட முடியாதது. இந்த அரசனின் சட்டமானது இவனுடைய குணநலனை வெளிப்படுத்துகிறது. இந்த அரசன் மிகப்பெரிய ஒரு படையை கொண்டு போய் பேரழிவை சந்தித்தான். 300 யுத்த கப்பல்களோடு சென்று அவைகளும் அழிக்கப்பட்டன. இவன் நல்ல தனது மனநிலையை இழந்தவனாக ஒரு நாள் தன்னுடைய இடுப்பிலே கட்டியிருந்த பட்டையை கழற்றி, என்னுடைய கடற்படையை நீ சேதமாக்கிவிட்டாயே என்று கடல் நீரை அடித்தானாம். இப்படி ஒரு மனிதன் செய்வான் என்றால் நிச்சயமாக அவனிலே ஏதோ பிரச்சனை இருக்கிறது. சிலர் தங்களை தாங்களே அடித்துக் கொள்வார்கள். சிலர் கோபம் வரும்பொழுது பொருட்களை தூக்கி எரிந்து சேதப்படுத்துவார்கள். இவர்கள் மனநிலை சரியில்லாததினாலே இவைகளை செய்கிறார்கள். ஜூலியஸ் சீசர் நெப்போலியன், ஹிட்லர் இவர்களுடைய மனநிலையை பொறுத்தமட்டிலேயும் மிக வித்தியாசமானவர்கள் என்று கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். நேபுகாத்நேச்சாரும் மிகப்பெரிய ஒரு மனிதன். தரிசனத்திலே காணப்பட்ட சிலையிலே அவன் தங்கத்தினாலே செய்யப்பட்ட ஒரு தலையாக இருந்தான். அவனும் சுய நினைவை இழந்தான். இந்த ஆகாஸ்வேர் அரசனும் மிக திறமை பெற்றவன். காரணத்தை உணராத கோபத்தினாலே மனைவியை தள்ளிப்போட அனுமதித்து விட்டான். இப்பொழுது மேதியர்கள் பெர்சியர்களின் சட்டமாக இது மாறிவிட்டது. இது எந்த வகையிலேயும் இப்பொழுது மாற்றப்பட முடியாது. நாம் இப்பொழுது இரண்டாம் அதிகாரத்துக்குள்ளே கடந்து செல்கிறோம். எஸ்தர் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம். இவைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேருவின் உக்கரம் தணிந்தபோது அவன் வஸ்தியையும் அவள் செய்ததையும் அவளை குறித்து தீர்மானிக்கப்பட்டதையும் நினைத்தான். இவைகளுக்கு பின்பு என்று இந்த வசனம் ஆரம்பமாகிறது. அப்படியென்றால் இவைகளுக்கு பின்பு முதலாவது அதிகாரத்திலே நடைபெற்ற காரியங்கள் நடந்து முடிந்த பின்னர் கிரேக்க நாட்டின் மேலே அவன் யுத்தத்திற்கு சென்று தோல்வியோடு திரும்பிய பின்னர் இப்பொழுது அங்கே வஸ்தி இல்லை. யுத்தத்திலும் தோல்வி. தன்னுடைய மனைவியும் வீட்டிலே இல்லை. அரச கட்டளை மீறப்பட முடியாது. அரசனாலேயே அது மீறப்பட முடியாதது. எனவே வஸ்தி மீண்டுமாக அரசியாக முடியாது. இந்த செரக்சஸ் அரசன் கிரேக்கர்களுக்கு எதிராக படையெடுத்து சென்றதை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கிறதில்லை. ஆனால் உலக சரித்திரத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது. பெர்சியர்களுடைய பலனை குறித்த ரகசியம் என்னவென்றால் எண்ணிக்கைதான். ஆனால் தனிப்பட்ட விதத்திலே அந்த வீரர்களுக்கு கிரேக்க வீரர்களைப் போல பயிற்சி இல்லை. கிரேக்கர்கள் தனி மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். எனவே ஒரு கிரேக்க போர் வீரன் 10 பெர்சிய வீரர்களை கொண்டு விடுவான். எனவே அந்த யுத்தத்திலே ஒரு சிலரே அந்த குறுகிய பாதை வழியாக கடந்து செல்ல முடிந்தது. எனவே கிரேக்கர்கள் ஒரு பெரிய வெற்றியை அடைந்தார்கள். என்றாலும் தேவன் அதன் மேலும் தன்னுடைய ஆளுகையை வைத்திருந்தார். பெர்சிய அரசனிடத்திலிருந்து கிரேக்க நாட்டிற்கு உலக அதிகாரம் கடந்து சென்ற நேரம் அது. ஆகாஸ்வேரு அந்த தோல்வியை சந்தித்த பின்னர் தனிமேலே உட்கார்ந்திருக்கும் பொழுதுதான் வஸ்தியை குறித்து சிந்திக்கிறான். ஆனால் அரசியை குறித்து ஏற்கனவே ஏற்படுத்திய சட்டம் மாற்றப்பட முடியாது. அந்த அழகான பெண்ணை அவன் ஒதுக்கி வைத்து விட்டான். இனி அவளை அவன் பெற்றுக் கொள்ள முடியாது. இவனுடைய மனநிலைமையை அவனுடைய வேலைக்காரர்கள் புரிந்து கொண்டார்கள். அவனையே கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஏதாவது ஒரு காரியம் செய்யப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எஸ்தர் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் ஒன்றாம் வசனங்கள். அப்பொழுது ராஜாவை சேவிக்கிற அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, ரூபவதிகளாயிருக்கிற கன்னிப்பெண்களை ராஜாவுக்காக தேட வேண்டும். அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாடுகளிலெல்லாம் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும். இவர்கள் ரூபவதிகளாயிருக்கிற சகல கன்னிப்பெண்களையும் கூட்டி சூசான் அரண்மனையில் இருக்கிற கன்னிமாடத்துக்கு அழைத்து வந்து ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாயின் வசத்திலே ஒப்புவிக்க வேண்டும். அவருடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அங்கே அரண்மனையிலே உயர்வான பொறுப்பிலே இருந்தவர்கள் இப்பொழுது அரசன் எவ்வளவு தனிமையானவனாக எதையோ பறிகொடுத்தவனைப் போல மிக அமைதியாயிருக்கிறானே என்று சிந்திக்கிறார்கள். எனவே ஒரு தேசம் முழுவதற்குமான அழகி போட்டி நடத்துவோம் என்று சொல்கிறார்கள். தனக்கு கீழே இருந்த எல்லா தேசங்களிலிருந்தும் அழகான பெண்களை கொண்டு வர வேண்டும். அப்படி தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் நூற்றுக்கணக்கான பேர் இருந்திருப்பார்கள். எஸ்தர் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம். அப்பொழுது ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கன்னி வஸ்திக்கு பதிலாக பட்டத்து ஸ்திரீயாக வேண்டும் என்றார்கள். இந்த வார்த்தை ராஜாவுக்கு நலமாய் தோன்றினபடியால் அப்படியே செய்தான். இங்கே அரசன் மட்டுமே யார் அழகானவள் என்ற ஒரு தீர்ப்பை சொல்ல வேண்டிய நிலைமையிலே இருக்கிறான். தொடர்ந்து அங்கு என்ன நடக்கிறது என்பதை குறித்து நாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம். மேதிய பெர்சியர்களுடைய சரித்திரத்திலே ஆண்கள் குடும்ப தலைவர்கள் என்ற ஒரு ஒழுங்கு இல்லை. குடும்பமானது சீராய் செயல்பட வேண்டுமென்றால் குடும்ப தலைவன் பொறுப்படுத்தி நடத்த வேண்டும். ஏவாள் பாவம் செய்து ஆதாமையும் பாவத்திற்குள்ளே தள்ளியிருந்தாலும் கர்த்தர் அவர்களை தேடி வந்தபொழுது ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்றுதான் கேட்டுக்கொண்டு வந்தார். ஆண்களே குடும்பத்திலே ஆவிக்குரிய காரியங்கள் தொடர்பான காரியங்களை ஜாக்கிரதையோடு கவனிக்கிறவர்களாயிருக்க வேண்டும். சில குடும்பங்களிலே ஆண்கள் பொறுப்பற்றவர்களாய் காணப்படுகிறபடியினாலே பெண்கள் பொறுப்பெடுத்து செயல்படுகிறார்கள். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசியான சகோதரனே, இந்த வேத வசனத்தின் அடிப்படையிலே நீங்கள் உங்கள் மனைவியினிடத்திலேயும் பிள்ளைகளிடத்திலேயும் அன்பு கூறுகிறது மட்டுமல்லாமல் தேவனோடு சரியான தொடர்புள்ளவர்களாக இருந்து ஏற்ற நேரத்திலே ஒவ்வொரு தீர்மானங்களை எடுத்து குடும்பத்தை நல்ல வழியிலே வழிநடத்த உங்களை அர்ப்பணியுங்கள். உங்கள் குடும்பத்திலே குடும்ப ஜபம் நடைபெற வேண்டுமென்றால் குடும்ப தலைவராகிய நீங்கள் பொறுப்படுத்தால்தான் அது நடைபெறும். ஜெபிப்போமா. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மேதிய பெர்சிய ராஜ்யத்திலே நடைபெற்ற சம்பவத்தை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டிருந்தாலும் எல்லாவற்றிலும் பின்னணியத்திலே நின்று நீர் செயல்படுகிறீர் என்பதை உணர்ந்தவர்களாக உடைய சமூகத்திலே வருகிறோம். பல குடும்பங்களிலே கணவன்மார் சரியான ஆவிக்குரிய தலைமைத்துவம் கொடுக்காதபடினாலே குடும்பங்கள் உடைந்து போகிறதை நாங்கள் காண்கிறோம் ஐயா. அதை குறித்து வேதனையோடு உடைய சமூகத்திலே வருகிறோம். குடும்ப வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கிற ஒவ்வொரு ஆண் மகனும் தன்னுடைய பொறுப்பையும் கடமையையும் உணர்ந்தவனாக ஒரு உண்மையான குடும்ப தலைவனாக கர்த்தரிடத்திலே கட்டளையை பெற்று குடும்பத்தை கர்த்தருக்கென்று நடத்துகிற மகனாக வாழ நேரே அருள் புரியும். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்ப தலைவர்கள் இல்லாமல் தனியாக குடும்பத்தை வழிநடத்தி செல்கிற சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயும் அவர்களுக்கு போதுமானவராக இருந்து குடும்பத்திற்கு தேவையான வருமானத்தை கண்டுபிடிப்பதிலேயும் குழந்தைகளை வளர்ப்பதிலேயும் நேரே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசு இரட்சகரின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
அன்பர்களே, சத்திய வேதத்தை நீங்கள் ஆவலோடு கற்றுக்கொண்டு வருவதற்காக தேவனை துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை இந்த மாத இறுதிக்குள்ளாக 10 பேருக்காவது அறிமுகப்படுத்துவீர்களா? நிகழ்ச்சி நிரல் தேவையானால் எங்களுக்கு எழுதி பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர்ல் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். மத்தேயு 28:20 பின்பாகம். மத்தேயு 28:20 பின்பாகம்.